Welcome once again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம்.
In our study through the Bible we have reached Hebrews chapter 9.
வேதாகமம் முழுவதும் என்கிற இந்த தொடரிலே நாம் இப்பொழுது எபிரேயர் 9 அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம்.
And here a contrast is drawn between the old and the new covenants again.
மீண்டும் புது உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் உள்ள முரண்பாடுகளை சொல்லப்பட்டிருக்கிறது.
And the better sacrifice of Christ.
கிறிஸ்து என்கிற மேன்மையான பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
First of all, the description is given about the Old Testament tabernacle.
முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடியதான அந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த விளக்கத்தை இங்கே பார்க்கிறோம்.
And it's mentioned that the Holy Spirit was signifying the way into the most holy place, verse 8, was not yet open.
மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கமானது இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தியிருக்கிறார்.
But Christ entered there through his own blood, verse 11 and 12.
11 வசனங்களிலே வாசிக்கிறது என்னவென்றால், கிறிஸ்துவானவர் தம்முடைய சொந்த ரத்தத்தின் மூலமாக அதற்குள்ளாக பிரவேசித்தார்.
And it says in verse 14, the blood of Christ, who through the eternal Spirit offered himself without blemish to God, can now cleanse your conscience from dead works to serve the living God.
14th வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்.
Notice here in little expressions like this that Christ offered himself without blemish to God through the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கிறிஸ்து தம்மை பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார் இங்கே பார்க்கிறோம். இது போல சிறு சிறு வாசகங்கள்.
He could not do that without the power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லாதபடிக்கு அவரால் அதை செய்ய முடியவில்லை.
How did Jesus offer himself without the slightest blemish to God?
தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற பழுதற்ற பலியாக எப்படி தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார்?
Through the power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே.
And that is how he expects us in the new covenant to live an overcoming life.
இப்படித்தான் நாமும் புதிய உடன்படிக்கைக்கு கீழாக வாழுகிறவர்கள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார்.
That's one thing in verse 14.
இதை நாம் 14th வசனத்திலே கற்றுக்கொள்கிற ஒரு காரியம்.
The other thing is,
இன்னொரு காரியம்,
that our conscience is not only to be cleansed from sin.
நம்முடைய மனசாட்சியானது பாவத்திலிருந்து மட்டும் சுத்திகரிக்கப்பட்டால் போதாது.
But also to be cleansed from dead works.
செத்த கிரியைகளிலிருந்தும் நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்பட வேண்டும்.
Dead works are works that we are forced to do by somebody or by our own conscience.
Setta kirigal endral nammudaiya sonda manasaachiyo aladhu vera yaro nammai nirbandhithu adanimithama nam seigira kaariyam,
or we do it to earn some favor with God,
aladhu devanidathile nam sila kaariyangalai petrikolla vendum endru edhirpaarthu seigira kaariyam.
You know, like people are told, if you pay a tithe, God will reward you.
Dasamavagam selithinal devan ungalku balan kodupaar endru janangal
sollapattirukkar. And if you give money on that basis,
இந்த அடிப்படையில் நீங்கள் பணத்தை கொடுப்பீர்களானால்,
இட்ஸ் எ டெட் வொர்க்.
அது ஒரு செத்த கிரியை.
யூ ஹேவ் டு ரிபென்ட் ஆஃப் தட் டைத் தட் யூ பே.
நீங்கள் அங்கே அப்படி கொடுத்த தசம பாகத்திற்காக மனம் திரும்ப வேண்டியிருக்கிறது.
நோபடி ப்ரீச்சஸ் தட்.
இது யாருமே பிரசங்கிப்பதில்லை.
பட் தட் இஸ் தி ட்ரூத்.
ஆனால் இதுதான்
சத்தியம். யூ ஹேவ் டு ரிபென்ட் ஆஃப் டெட் வொர்க்ஸ்.
நீங்கள் செத்த கிரியிலிருந்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டும்.
Hebrews 6:1 says we have to repent of dead works.
எபிரேயர் 6:6 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், 1 வசனத்திலே, செத்த கிரியிலிருந்து நாம் மனம் திரும்ப
வேண்டும். And here it says your cleansed conscience must be cleansed from dead works.
இங்கேயோ மனசாட்சியானது செத்த கிரியைகளால் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம்.
Anything that we do out of compulsion.
கட்டாயத்தின் அடிப்படையிலே செய்யக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும்,
for example,
உதாரணமாக,
a pastor tells all the sisters to take off their ornaments.
ஒரு போதகர் தன்னுடைய சபையில் உள்ள சகோதரிகளை பார்த்து எல்லாரும் நகையை கழட்ட வேண்டும் என்று சொல்கிறார்.
Maybe most of them don't want to remove it, but they remove it in order to please the pastor.
அநேகருக்கு அதை எடுப்பதில் விருப்பமில்லை, ஆனாலும் பாஸ்டர் எப்படியாவது பிரியப்படுத்த வேண்டும் என்று அதை செய்கிறார்கள்.
God would have been happier if they had not removed it.
அவர்கள் அங்கே கழட்டாமல் இருந்திருந்தால் தேவன் சந்தோஷமா இருந்திருப்பார்.
Because this is a dead work.
ஏனென்றால் இப்பொழுது செத்த கிரியாய் மாறிவிட்டதே.
It becomes a living work when a person does something to please God and it was done joyfully.
சந்தோஷத்தின் அடிப்படையிலே தேவனை பிரியப்படுத்தும்படிக்கு ஒருவன் செய்வானேயானால் அது நல்ல கிரியையாக இருக்கிறது.
God loves a cheerful giver.
உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார்.
Anything you do reluctantly is a dead work.
தயக்கத்தோடு செய்கிற எந்த காரியமாய் இருந்தாலும் அது செத்த கிரியையாய் மாறுகிறது.
Somebody drags you out to go and witness for Christ and you go and witness for Christ, that's a dead work.
உங்களை கையை பிடித்து இழுத்து சென்று ஒரு இடத்திலே சாட்சி சொல்ல முடியாத கட்டாயப்படுத்துகிறார்கள், நீங்கள் அப்படி செய்வீர்களானால் அது செத்த கிரியை.
A lot of dead works in Christendom.
இப்படிப்பட்ட அநேக செத்த கிரியைகள் கிறிஸ்தவத்திலே காணப்படுகிறது.
We have to repent repent of it.
நாம் இவைகளிலிருந்து மனம் திரும்ப
வேண்டியிருக்கிறது. And ask the blood of Christ to cleanse our conscience from those dead works.
இந்த செத்த கிரியையிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவ முடியாக கேட்க வேண்டும்.
Only then can we serve the living God.
அப்பொழுது மட்டுமே நாம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும்.
So that's the first thing we see here.
ஆகவே இதைத்தான் நாம் இங்கே பார்க்கிற முதலாவது காரியம்.
And then another interesting verse we see.
நாம் பிறகு இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு வசனத்தை வாசிப்போம் பார்க்கிறோம்.
In verse 27.
27ஆம் வசனம்.
It is appointed for men once to die and after this the judgment.
ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது.
After death there is no more chance for anybody to change.
ஆகவே மரித்ததற்கு பிறகு மாறுவதற்கு எந்த மனிதனுக்கும் தருணம் கொடுக்கப்படவில்லை.
After death the only thing left is judgment.
மரணத்திற்கு பிறகு விடப்பட்ட ஒரே காரியம் நியாயத்தீர்ப்பு.
So all these people who teach that there is some type of place where you can change your mind after death is a lie.
ஆகவே மரணத்திற்கு பிறகு உத்தரிக்கும் ஸ்தலம் என்று ஒன்று இருக்கிறது, அங்கே போனால் நீங்கள் மனம் மாறி விடலாம் என்று சொல்வதெல்லாம் பொய்.
Another wonderful thing we see here is that God waits until a man dies before he judges him.
இன்னொரு அற்புதமான காரியத்தை நாம் பார்க்கிறது என்னவென்றால், ஒரு மனிதனை நியாயந்திருப்பதற்கு முன்பதாக அவன் மரிக்கும் வரை தேவன் காத்திருக்கிறார்.
Why is that?
ஏன் அப்படி?
Because till the last minute God hopes that the person will turn from sin.
கடைசி நிமிடம் வரை அந்த மனிதன் பாவத்தை விட்டு திரும்பி விடுவான் என்ற நம்பிக்கையோடு கூட பார்க்கிறார்.
We human beings are so evil.
நாம் மனிதர்களாக இருக்கிற நாம் தீமையானவர்களாக இருக்கிறோம்.
We judge people long before they have died.
ஜனங்கள் மரிப்பதற்கு வெகு முன்னதாகவே நாம் நியாயந்தீர்த்து விடுகிறோம்.
In fact we judge people mostly as soon as we see something.
நாம் ஜனங்கள் ஒரு காரியத்தை செய்வதை பார்த்த மாத்திரத்திலே நாம் நியாயந்தீர்த்து விடுகிறோம்.
When God sees something he doesn't judge the person.
தேவன் ஒரு நபர் செய்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது உடனடியாக நியாயந்தீர்ப்பதில்லை.
He waits until the person dies.
அந்த நபர் மரிக்கும் வரை அவர் காத்திருக்கிறார்.
And after that the judgment.
அதற்கு பிறகு நியாயத்தீர்ப்பு.
The Bible says in 1 Corinthians 4:5 don't judge anything until the Lord comes.
ஒன்று கொரிந்தியர் 4 அதிகாரத்திலே கர்த்தர் வருமளவும் ஒன்றை குறித்தும் நான் நியாயந்திருக்க மாட்டேன் என்று சொல்கிறார்.
But when he comes
அவர் வரும்பொழுது
he will show you the motives with which people did things.
ஜனங்கள் காரியங்களை செய்தார்களே அவருடைய உள் நோக்கம் என்ன என்பதை நியாயந்திருப்பார்.
And then you will be able to make a correct judgment.
அப்பொழுது சரியான ஒரு தீர்ப்பை செய்ய முடியும்.
Right now you don't know the motives in people's hearts.
இப்பொழுது ஜனங்கள் ஒரு காரியத்தை செய்வதனுடைய உள் நோக்கத்தை நாம் அறிய முடியாது.
So don't judge them.
ஆகவே நியாயந்திருக்க வேண்டாம்.
So this is a great verse that it's only after death that God judges people.
ஆகவே மரணத்துக்கு பின்புதான் தேவன் நியாயந்திருப்பார் என்கிற வசனமானது நல்ல ஒரு பெரிய வசனம்.
And then in chapter 10
பத்தாம் அதிகாரம்
he speaks about the law being a shadow of good things to come.
நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளுடைய நிழலா இருக்கிறது என்று பார்க்கிறோம்.
And he again compares the old covenant with the new covenant.
மீண்டுமாய் பழைய உடன்படிக்கையும் புது உடன்படிக்கையும் அவர் ஒப்புமைப்படுத்தி பேசுகிறார்.
And in verse 5 onwards
ஐந்தாம் வசனத்திலிருந்து
you see words that are put into the mouth of Jesus, prophetic words from the old testament.
பழைய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய தீர்க்கதரிசனமான வசனங்கள் இயேசுவின் வாயிலிருந்து வருகிறது.
And it's a very interesting passage here in verse 5.
ஐந்தாம் வசனமானது நல்ல ஒரு பகுதியாக இருக்கிறது.
Sacrifice and offering God does not desire.
பலியையும் காணிக்கையும் தேவன் விரும்பவில்லை.
Have you ever heard a message preached from a pulpit that God does not desire your offering?
உங்களுடைய காணிக்கை தேவனுக்கு விருப்பமில்லை என்று பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கத்தை எந்த மேடையிலிருந்தாவது கேட்டிருக்கிறீர்களா?
That's not a very popular verse for preachers.
பிரசங்கியாரர்களுக்கு இது ஒரு பிரபலமான வசனம் இல்லை.
That God does not want your offerings or your sacrifices but he wants your body. Verse 5.
உங்களுடைய பலியையோ காணிக்கையோ தேவன் விரும்பவில்லை, ஆனால் ஐந்தாம் வசனத்திலே பார்க்கிறது போல ஒரு சரீரத்தை அவர் கேட்கிறார்.
Jesus came to earth not to pay tithes but to give his body as a sacrifice.
இயேசு இந்த உலகத்திலே வந்து தசமபாகம் செலுத்தும்படியாக வரவில்லை, தன்னுடைய சரீரத்தையே அவர் ஒப்பு கொடுத்தார் பலியாக.
And we follow him.
நாம் அவரை பின்பற்றுகிறோம்.
And it's not sacrifice and offering today the Father desires from us either.
இன்றைக்கும் நம்மிடத்திலிருந்து தேவன் பலியும் காணிக்கையும் எதிர்பார்க்கிறது இல்லை.
But our body, I beseech you, present your bodies a living sacrifice.
என் சகோதரர்களே, உங்களுடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கேட்கிறார்.
And the first person who did that was Jesus himself.
இதை செய்த முதல் நபர் இயேசு கிறிஸ்துவே.
He offered his body.
அவர் தம்முடைய சரீரத்தை ஒப்புக் கொடுத்தார்
to the Father.
பிதாவுக்கு.
And I want you to notice in verse 7.
ஏழாம் வசனத்திலே ஒன்றை கவனிக்கும்படியாக விரும்புகிறேன்.
See, these are quotations from the Old Testament Psalm 40.
இவைகளெல்லாம் சங்கீதம் 40 இலிருந்து சொல்லப்பட்டதான மேற்கோள் காட்டி சொல்லப்பட்டதான வசனங்கள்.
But if you compare what you read here in Hebrews 10:7,
எபிரேயர் 10:7 உள்ள வசனத்தையும்
with what is actually written in Psalm 40,
சங்கீதம் 40 இல் எழுதப்பட்ட வசனத்தையும் நீங்கள்
and verse 8,
40:8 இலே சொல்லப்பட்ட வசனத்தையும் வைத்து பார்த்தீங்கன்னா அங்கே எழுதப்பட்டிருக்கிறது
என்னவென்றால், Lord, I delight to do thy will, O my God.
தேவனே, உம்முடைய சித்தத்தை செய்ய முடியா இதோ வருகிறேன்.
That's what it says. Here it says, I have come to do your will.
இங்கே உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன்.
That's not what it says in Psalm 40.
ஆனால் சங்கீதம் 40 அப்படி சொல்லவில்லை.
In Psalm 40 it says in verse 8, I delight to do thy will, O God.
உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு பிரியமாய் இருக்கிறேன் என்று
சொல்றார். There is a lot of difference.
பெரிய வித்தியாசம் உண்டு.
And we don't notice that if we don't compare the New Testament with the Old Testament.
புது உடன்படிக்கையையும் பழைய உடன்படிக்கையையும் வைத்து நாம் ஒப்புமைப்படுத்தி பார்க்காவிட்டால் அதை நாம் அறிந்து கொள்ள முடியாது.
All that David could say in Psalm 40 was, I delight to do thy will, O God.
பழைய ஏற்பாட்டிலே தாவீது சொல்லுகிறதெல்லாம் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று தான்
சொல்கிறார். He couldn't do
it. அவரால் செய்ய முடியவில்லை.
He could only say, I delight to do it.
நான் செய்ய விரும்புகிறேன் என்று மட்டும்
தான் சொல்றார். There are thousands of believers who say the same thing today.
இதே காரியங்களை ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் இன்றைக்கும்
சொல்கிறார்கள். Oh Lord, I like to do your will.
ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன்.
I delight to do your will.
நான் உம்முடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன்.
I don't actually do it, but I delight to do it.
தேவ சித்தத்தை நான் செய்வதில்லை, ஆனால் செய்ய விரும்புகிறேன்.
So if you're like that, you're living in the old covenant.
இப்படி நீங்கள் இருப்பில் இருந்தீங்கனா நீங்கள் இன்னும் பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசு சொன்னார்
in Hebrews 10:7.
எபிரேயர் 10:7 லே,
I have come to actually do your will.
இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்யதோ வருகிறேன்.
That is a big difference between the new covenant and the old covenant.
புது உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் இது ஒரு பெரிய வித்தியாசம்.
The old covenant spirit, all you can say is, I want to do your will, but I can't do it.
பழைய உடன்படிக்கையின் ஆவி என்னவென்றால், உம்முடைய சித்தத்தை செய்ய போதும் விரும்புகிறேன், ஆனால் என்னால் செய்ய முடியவில்லை.
But in the new covenant we actually do it.
ஆனால் புது உடன்படிக்கையிலே நாம் மெய்யாகவே செய்கிறோம்.
Again repeated in verse 9, I've come to do your will.
மீண்டும் 9 வசனத்தில் திருப்பி சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன்.
And thereby he takes away the first covenant and establishes the second.
இப்படி இரண்டாவது நிறுத்துவதற்கு முதலாவது நீக்கி போடுகிறார்.
And then further down is the repetition of the covenant in verse 16 and 17.
16-17 வசனங்களில் மீண்டும் இந்த புது உடன்படிக்கையானது திரும்பவும் சொல்லப்பட்டிருக்கிறது.
And then in verse 19 onwards,
19 வசனத்திலிருந்து,
we have a description of this, what we could call the central passage of the book of Hebrews describes this new and living way.
எபிரேயருடைய மத்திய பகுதி என்று நாம் சொல்லலாம். இதிலே இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கமானது விவரிக்கப்பட்டிருக்கிறது.
We have boldness to enter the most holy place by the blood of Jesus.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு அந்த தைரியமாய் அந்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கக்கூடிய தைரியம் உண்டாயிருக்கிறது.
By a new and living way that he inaugurated for us through his flesh.
அவர் தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்காக உண்டு பண்ணியிருக்கிறார்.
This new and living way that Jesus opened to go into the Father's presence has been inaugurated for us.
இந்த தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் போகக்கூடியதான அந்த புதிதும் ஜீவனமான மார்க்கமானது நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது.
Take up your cross and follow me.
உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார்.
And if we follow him,
அவரை நாம் பின்பற்றினால்,
we also enter through the veil,
நாமும் அந்த திரைக்குள் பிரவேசித்து
into the presence of the Father.
பிதாவுடைய பிரசன்னத்திலே நாம் போக முடியும்.
We can talk to him face to face.
அவரோடு கூட முகமுகமாய் நாம் பேச முடியும்.
So it says,
ஆகவே இங்கே பார்க்கிறோம்,
since God Jesus has made this way,
இயேசு இந்த வழியை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறபடினாலே,
blood has been shed,
அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டபடினாலே,
standing at the right hand of the Father as a high priest,
பிதாவானவர் பிரதான ஆசாரியராய் பிதாவுடைய வலது பார்சில் அவர் நிற்கிறபடினாலே,
let's come with boldness and assurance to God.
நாம் தைரியத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு கூட
வருவோம். Hearts cleansed from an evil conscience,
துர்மன சாட்சி நீங்க கழுவப்பட்டவர்களாய்,
and our bodies washed with pure water means,
சரீரமானது சுத்த ஜலத்தில் கழுவப்பட்டவர்களாய்,
that means there's nothing that I need to set right with my body. I have made restitution for all the sins I committed with my hands or whatever.
இந்த கரங்களை செய்த பாவங்கள் என்ன வாயிருந்தாலும் சரி, அதை எல்லாவற்றையும் நான் திருப்பி செலுத்தி விட்டேன். இனிமேல் திருப்பி செலுத்துவதற்கு ஒன்றுமில்லை என்கிற நிலையிலே,
and then it says, let's hold fast the confession of our faith.
அப்பொழுது விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு கூட நாம் அதை உறுதியாய் பற்றிக் கொள்வோம்.
Let's consider how verse 24, how to stimulate others to do good works.
மற்றவர்களை நற்கரியை செய்வதற்கு நாம் எப்படி ஒருவரை ஒரு ஏவ முடியும்.
And let's assemble together as often as possible, since the coming of the Lord is near.
நாம் கர்த்தருடைய நாள் சமீபித்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறோம் அவ்வளவாய் நீங்கள் சபையாய் கூடி வந்து ஒருவருக்கு புத்தி சொல்ல வேண்டும்.
But when the Lord has paid such a price for us to come close to the Father and to live a holy life,
பிதாவினிடத்தில் எப்படி நெருங்கி சேரும்படியாக பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக கிறிஸ்து ஒரு பெரிய விலை கிரயத்தை செலுத்தின பிறகு,
instead of that, if we keep on sinning willfully, taking advantage of the grace of God,
நாம் தேவனுடைய கிருபையை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி நாம் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருப்போமானால், 26-26 வசனம்,
if we keep on sinning, saying, oh well, God will forgive me, God will forgive me,
தேவனை மன்னிப்பார் தேவனை மன்னிப்பார் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் பாவங்களை செய்து கொண்டே
இருப்போமானால், then there is no more sacrifice for sin,
அதற்கு பிறகு பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்லாமல்,
terrifying expectation of judgment,
நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கதலே உண்டாயிருக்கும்.
Because then, verse 29, we are trampling under the foot the Son of God who died on the cross.
ஏனென்றால் கிறிஸ்து கல்வாரியில் சிலுவையிலே மரித்த தேவனுடைய குமாரனை நாம் காலின் கீழாக மிதிக்கிறோம்.
And we are treating his blood like some cheap tap water.
உடன்படிக்கையின் ரத்தத்தை நாம் குழாயிலே வரக்கூடிய தண்ணீரை போல நாம் கவலையினமாய் பயன்படுத்துகிறோம்.
We don't mind our hands getting dirty any number of times in a day.
ஒரு நாளிலே நம்முடைய கைகள் எத்தனை முறை அழுக்கானாலும் அதை நாம் பொருட்படுத்துகிறதில்லை.
Because tap water is cheap.
ஏனென்றால் குழாயிலே வருகிற தண்ணீரானது அது மிகவும் விலை குறைவானதாய் வருகிறது.
Tap water costs 10,000 rupees a glass.
இந்த குழாயிலிருந்து வருகிற தண்ணீரானது ஒரு டம்ளர் தண்ணீர் 10,000 ரூபாய் விலை பெறுமானால்
then we would be much more careful to keep our hands clean because it's very expensive to wash it.
கைகளை கழுவுவது என்பது விலை மதிப்புள்ளதாய் இருக்கிறபடினாலே நம்முடைய கைகளை நாம் அழுக்காகாமல் பார்த்துக் கொள்வோம்.
Now apply that to sin.
இதே காரியத்தை பாவத்தோடு கூட பொருத்தி
பாருங்கள். Why do people sin so lightly?
ஏன் எளிமையாக பாவம் செய்து விடுகிறார்கள்?
Because the blood of Christ is cheap for them.
அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது மிகவும் விலை குறைந்த மலிவானதாய் காணப்படுகிறது.
Free.
அது இலவசமாய் காணப்படுகிறது.
You don't have to pay anything.
எதுமே கட்டணத்தை செலுத்த தேவையில்லை.
And that is the meaning of treating the blood of the covenant as a cheap.
உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறதனுடைய பொருள் இதுதான்.
Which is and insulting the Holy Spirit.
பரிசுத்த ஆவியை நிந்திக்கிற காரியம்.
Trampling under the foot the Son of God.
தேவனுடைய குமாரனை காலின் கீழாக மதிப்பது.
These are descriptions of what we are doing when we do deliberate sin.
நாம் வேண்டுமென்றே மனப்பூர்வமாய் பாவம் செய்யும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம் என்று இங்கே விவரிக்கப்பட்டிருக்கிறது.
And as he warns us here in verse 31, it's a terrifying thing to fall into the hands of the living God.
ஜீவனுள்ள தேவனுடைய கைகளிலே விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே என்று சொல்லி நம்மை எச்சரிக்கிறார்.
And then in chapter 11,
11ஆம் அதிகாரத்திலே
we read about the triumphs of many Old Testament saints.
அநேக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய ஜெயத்தை குறித்து வாசிக்கிறோம்.
And it's a wonderful chapter.
இது அருமையான ஒரு அதிகாரம்.
All these people gained the approval of God through their faith.
இந்த எல்லா மக்களுமே தங்களுடைய விசுவாசத்தினாலே தேவனுடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டார்கள்.
That is mentioned in verse 2.
இரண்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
And again in verse 39 at the end of the chapter.
மீண்டும் இந்த அதிகாரத்தின் முடிவாகிய 39ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
Even though the word faith hardly ever comes in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே விசுவாசம் என்கிற பதமானது அடிக்கடி வராவிட்டாலும்
Here this chapter shows us that all those Old Testament people lived by faith.
அந்த பழைய ஏற்பாட்டு மக்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே வாழ்ந்தார்கள் என்று இந்த அதிகாரம் நமக்கு
சொல்கிறது. And whatever they did, they did by faith.
அவர்கள் விசுவாசத்தினாலே செய்தார்கள்.
Starting with Abel.
ஆபேலிலிருந்து ஆரம்பித்து.
We are told here what is not mentioned in Genesis 4.
ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படாத காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
That it was by faith that Abel offered to God a better sacrifice than Cain.
காயினை காட்டிலும் மேன்மையான ஒரு காணிக்கையை விசுவாசத்தினாலே ஆபேல் செலுத்தினான் என்று பார்க்கிறோம்.
That faith was not there in Cain.
இந்த விசுவாசம் காயினிலே காணப்படவில்லை.
By faith
விசுவாசத்தினாலே
he trusted God.
அவன் தேவனை நம்பினான்.
And thereby he offered a better sacrifice.
இப்படி அவன் மேன்மையான ஒரு பலியை செலுத்தினான்.
And like that we read about all the Old Testament saints.
இது போல எல்லா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய காரியங்களை குறித்து
வாசிக்கிறோம். How was Enoch taken up to heaven?
ஏனோக் எப்படி பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டான்?
Says here verse 5 by faith.
விசுவாசத்தினால் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம்.
If he didn't have faith he would not have been taken up to heaven.
அவனுக்கு விசுவாசம் இல்லை என்று சொன்னால் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க மாட்டான்.
It's like God saying to Enoch, Enoch I want to take you up to heaven now.
ஏனோக்கே உன்னை இப்பொழுது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறேன் என்று தேவன் ஏனோக்கு சொல்கிறார்.
Suppose Enoch had said, no, I can't believe that.
நான் அதை நம்ப முடியாது என்று எனக்கு சொல்லியிருந்தால்
it would not have happened.
அது நடந்திருக்காது.
By faith Enoch was taken up to heaven.
விசுவாசத்தினால ஏனோக்கு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்.
And he says in verse 6, without faith it is impossible to please God.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று ஆறாம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
So we see here that all these people
ஆகவே இந்த ஜனங்கள் எல்லாரும்
accomplished what they accomplished by faith.
அவர்கள் சாதித்த காரியங்களை விசுவாசத்தின் மூலமாக சாதித்தார்கள் என்று வாசிக்கிறோம்.
It is very interesting to see what some of these people did.
இந்த ஜனங்கள் செய்த சில காரியங்களை வாசிக்கும் பொழுது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது.
Enoch for example,
உதாரணமாக ஏனோக்
before he was raptured up to heaven,
அவன் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக
he had a testimony that his life was pleasing to God.
அவருடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் இருந்தது என்கிறதன நற்சாட்சியை பெற்றவனாய் இருந்தான்.
And that is an encouragement to us.
இது நமக்கு வரக்கூடிய ஒரு புத்திமதியாய்
இருக்கிறது. Before we are taken up to meet Christ in the air, we must have a testimony that we have pleased God.
நாம் மத்திய ஆகாயத்தில் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பதாக நாம் தேவனை பிரியப்படுத்தினோம் என்றதன சாட்சி நமக்கு உண்டாயிருக்க வேண்டும்.
Then it speaks about Noah.
பிறகு நோவாவை குறித்து பேசப்பட்டிருக்கிறது.
By faith when Noah built the ark, thereby he was condemning the world.
விசுவாசத்தினாலே நோவா அந்த பேழையை கட்டும் பொழுது அவன் அந்த உலகத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்ந்தது என்று தீர்த்தான்.
By building the ark he was testifying to the world, all of this world will collapse, only this ark will remain.
இந்த பேழையை கட்டும் பொழுது இந்த பேழையை தவிர மற்ற எல்லா காரியங்களும் அழிந்து போகும் என்று சாட்சி பகர்ந்தான்.
And that's what we do today in the church when we give ourselves completely to building the church.
இன்றைக்கும் நாம் இதை செய்ய முடியும். இதைத்தான் நாம் செய்கிறோம். முழுமையாக நம்மை சபைக்கென்று ஒப்புக் கொடுக்கும் பொழுது
we're condemning the world.
நாம் இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறோம்.
See, for example, when we spend our money and our life and our energy for the church,
நம்முடைய பணத்தையும் நேரத்தையும் நம்முடைய சக்தியையும் சபைக்காக செலவு செய்யும் பொழுது,
if there's nothing in this for eternity, then we are wasting our time.
நித்தியத்திற்கு என்று ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் நம்முடைய நேரத்தை நாம் வீணாக்குகிறோம்.
And so when we devote our energy and time and money to building the church, just like Noah built the ark,
Noah and the periye kattinadhu polave namum sabaiye kattumudiyaga nammudaiya nerathaiyum sakthiyum panathaiyum kodukkumbodhu,
without our knowing it, we are condemning the world.
Nam avargal ariyamal irukkumbodhe nam indha ulagathai aakkanikkulaga thirukkrom.
And it says here that is how he became an heir of the righteousness by faith.
Ippadi than avan viswasathinale neediki sudandhara valiyana endru vaasikkrom.
And Abraham, he confessed that he was a stranger and pilgrim here.
Avan than or anniyan paradesi endru arikkai seidhan.
And it says here that there is a reason why God called himself the God of Abraham.
ஆபிரகாமின் தேவன் என்று தம்மை அழைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று வாசிக்கிறோம்.
In verse 16,
16ஆம் வசனம்,
because Abraham desired a heavenly country,
மேன்மையான பரம தேசத்தை ஆபிரகாம் விரும்பினது நிமித்தமாய்,
therefore God is not ashamed to be called their God.
ஆகவே தேவன் அவருடைய தேவன் என்னப்பட வெட்கப்படவில்லை.
So if you are also seeking a heavenly country in your life,
ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பரலோக தேசத்தை வாஞ்சிப்பீர்களானால்,
God will not be ashamed to be called your God.
உங்களுடைய தேவன் என்று சொல்லப்படுவதற்கு தேவன் நிற்கப்பட மாட்டார்.
We know that Abraham was tested more than once.
ஒருமுறைக்கு அதிகமாக ஆபிரகாம் சோதிக்கப்பட்டான் என்பதை நாம் அறிவோம்.
Not only when he was asked to give up his hometown,
தன்னுடைய சொந்த வீட்டை விட்டு போக முடியாய் சொல்லப்பட்ட பொழுது மட்டுமல்ல,
but later on when he was asked to offer up Isaac,
அதற்கு பிறகு ஈசாக்கை பலியிடும்படியாய் சொல்லப்பட்ட பொழுதும்,
and he was tested,
அவன் சோதிக்கப்பட்டான்,
and he offered up Isaac,
ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான்.
We see something interesting about Jacob here in verse 21.
21st vasanathile Yaakobai kurithu oru kaaryathai vaasikkirom.
This chapter is dealing with people who did fantastic external things.
Arumiyana velipragaramana kaaryangalai seidha makkalai kurithu indha adhigaram vivarithu solugiradhu.
For example, it says that Moses passed through the Red Sea by faith, verse 29.
29th vasanathinale விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போல கடந்து போனார்
என்று பார்க்கிறோம்.
30th வசனத்திலே விசுவாசத்தினால் எரிகோ பட்டணத்தின் மதில்களை அவர்கள் சுற்றி கீழே வரப்பணினார்கள்.
Now all these are fantastic external things.
இவைகளெல்லாம் வியப்பான வெளிப்பிரகாரமான காரியங்கள்.
But in the midst of it we see what Jacob did in verse 21.
இவைகளின் மத்தியிலே யாக்கோபு 21ஆம் வசனத்தில் என்ன சொன்னார் என்பதை எழுதப்பட்டது.
What did he do?
அவர் என்ன செய்தார்?
It says as he was dying he leaned on the top of his staff and worshiped God and blessed the sons of Joseph.
அவன் மரிக்கும் முன்பதாக தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டு அவன் தன் யோசேப்பினுடைய இருக்குமாறு இருவரையும் ஆசீர்வதித்தான்.
What was so wonderful about that?
இதை குறித்து அற்புதமான காரியம் என்ன?
Where is the great miracle here?
இங்கே நடந்த அற்புதம் என்ன?
And yet I believe that is perhaps one of the greatest miracles mentioned in this chapter.
ஆனாலும் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு பெரிய அற்புதம் இதுவாக தான் இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன்.
Because when he was a young man, God broke his hip socket so that he had to limp for the rest of his life.
அவன் ஒரு வலிமையுள்ள ஒரு வாலிபனாக இருந்த பொழுது அவனுடைய தொடையை சந்தை சுளுக்கினாலே தேவன் தொட்டார். அதிலிருந்து அவன் பலவீனமானவன மாறிவிட்டான்.
The staff which is mentioned in verse 21.
ஆக 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதான அந்த கோல் என்பது
was something he needed after God broke him.
தேவன் அவனை நொறுக்கினதற்கு பிறகு அவனுக்கு தேவையான ஒன்றாய் மாறிவிட்டது.
His leaning on the top of his staff was expression of his leaning upon God.
அந்த கோலின் முனையிலே சாய்ந்து தேவனை தொழுது கொண்டான் என்கிற பதமானது அவனை தேவனையே சார்ந்து கொண்டான் என்பதற்கு ஒப்பாக இருக்கிறது.
He says he worshiped leaning on his staff.
தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான் என்று வாசிக்கிறோம்.
And that leaning attitude which God was able to produce in Jacob after many years.
அந்த சாய்ந்து கொள்ளக்கூடியதான அந்த மனப்பக்குவத்தை அநேக வருஷங்களுக்கு பிறகாகத்தான் தேவன் அவனிலே உண்டாக்க
முடிந்தது. Was an amazing miracle.
இது ஒரு வியப்பான ஒரு அற்புதமாக இருக்கிறது.
And so we see here a number of things in Hebrews 11.
ஆகவே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பல காரியங்களை
people accomplished by faith.
விசுவாசத்தினாலே ஜனங்கள் சாதித்த காரியங்களை வாசிக்கிறோம்.
Moses for example.
மோசே உதாரணமாக.
It says there are three things that he refused by faith.
விசுவாசத்தினால மூன்று காரியங்களை அவன் விட்டுவிட்டான் அல்லது ஒத்துக்கொள்ளவில்லை என்று
பார்க்கிறோம். The honor of the world, verse 24, he refused to be called the son of Pharaoh's daughter.
இந்த உலகத்தின் கணம் என்று சொல்லப்படுகிற பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான்.
He refused the pleasures of sin, verse 25.
25ஆம் அதிகாரத்திலே வசனத்திலே பார்க்கிறோம் பாவத்தினுடைய சந்தோஷங்களை அனுபவிப்பதை அவன் மறுத்துவிட்டான்.
And he refused, verse 26, the riches of Egypt.
26ஆம் வசனத்திலே எகிப்திலுள்ள பொக்கிஷங்களை அவன் மறுத்துவிட்டான்.
He refused worldly honor.
உலக கனத்தை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டான்.
He refused worldly pleasure.
உலக சிற்றின்பங்களை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டான்.
And he refused worldly wealth.
உலக ஐஸ்வரியத்தை வேண்டாம் என்று வெறுத்து விட்டான்.
How did he make those choices?
இப்படிப்பட்ட தேர்வுகளை எப்படி அவன் செய்தான்?
Because verse 23 his mother had faith.
ஏனென்றால் 23 வசனத்திலே மோசனுடைய தாய்க்கு அந்த விசுவாசம் இருந்தது.
That faithful woman brought up her little boy.
அந்த விசுவாசமுள்ள அந்த ஸ்திரீ தன் சிறிய பிள்ளையை வளர்த்தாள்.
Knew that she had him only for a few months.
ஒரு சில மாதங்களே ஒரு சில வருஷங்களே தனக்கு மகனாக தான் வைத்திருக்க முடியும் என்பதை அறிந்திருந்தார்.
Drilled into his mind that he was not to live for these worldly things.
இந்த உலக காரியங்களுக்காக வாழக்கூடாது என்கிற கருத்தை அவனுடைய மனதிலே போட்டு விட்டான்.
When he grew up,
அவன் வளர்ந்தபொழுது,
by faith he made the right choices.
விசுவாசத்தினாலே சரியான காரியங்களை தேர்வு செய்தான்.
So it's a wonderful chapter full of examples of how all these Old Testament people lived by faith.
ஆகவே விசுவாசத்தினாலே இந்த பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்தால் என்பதை விளக்கக்கூடிய அருமையான ஒரு அதிகாரமாக இது இருக்கிறது.
We can all be challenged by their example.
நாம் எல்லாருமே இவருடைய மாதிரிகளினாலே சவாலிடப்பட முடியும்.
God bless you.
தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Welcome once again to Words of Life.
மீண்டுமாய் உங்களை ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
In our study through the Bible, we have now reached Hebrews chapter 12.
வேதாகமம் முழுவதும் என்கிற இந்த தொடர் வேத பாடத்திலே நாம் எபிரேயர் 12 அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம்.
Now to understand these first verses.
இந்த முதல் ஒரு சில வசனங்களை விளங்கிக் கொள்வதற்கு முன்பதாக
we need to go back to the last two verses of the previous chapter.
இதற்கு முந்தின அதிகாரத்தின் கடைசி இரண்டு வசனங்களுக்கு போவது நல்லது.
Here it says,
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
that all these men who are listed in Hebrews 11,
எபிரேயர் 11 அதிகாரத்திலே பட்டியலிடப்பட்ட அனைத்து மக்களும்,
they all gained the approval of God through their faith.
அவர் எல்லாருமே விசுவாசத்தினாலே தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றார்கள்.
But even though they gained God's approval by faith,
விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தாலும் கூட,
they could not receive what God had promised.
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர்கள் அடையாமல் போனார்கள்.
And then it says in verse 40, God has provided something better for us than all that these people experienced.
இந்த மக்கள் அனுபவித்த எல்லா காரியங்களை காட்டிலும் தேவன் நமக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நியமித்திருக்கிறார்.
And what is that better thing that God has provided for us?
தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த விசேஷித்த நன்மையான காரியம் என்ன?
Is there something better than splitting the Red Sea and pulling down the walls of Jericho?
சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளப்பது, எரிகோ கோட்டை தகர்ப்பது, காட்டிலும் மேன்மையான காரியம் இருக்கிறதா?
Shutting the mouths of lions,
சிங்கத்தினுடைய வாயை கட்டுவது,
putting enemy armies to flight,
எதிரிகளுடைய சேனைகளை துரத்த வைப்பது,
these are all fantastic thrilling experiences.
இவைகள் எல்லாமே மனம் சிலிர்க்கக்கூடியதான அற்புதமான அனுபவங்கள்.
And then it says God has provided something better for us.
பிறகு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் விசேஷித்த நன்மையான ஒரு காரியத்தை நமக்கு நினைவிருக்கிறார். அது என்னவென்றால்,
that we can look at Jesus and run our race.
இயேசுவை நோக்கி பார்த்து நாம் நமக்குரிய ஓட்டத்தை ஓட முடியும்.
What did he do?
அவர் என்ன செய்தார்?
What is the exciting thing he did?
அவர் செய்த பரவசமடையக்கூடிய காரியம் என்ன?
He endured the cross.
அவர் சிலுவையை சகித்தார்.
Despised the shame.
அவமானத்தை எண்ணாமல்.
That doesn't look like something exciting.
இது பரவசமடையக்கூடிய காரியத்தை போல தெரியவில்லை தானே?
Is this better than pulling down walls of Jericho?
எரிகோ முதலை தரைமட்டமாக்குவதை காட்டிலும் இது மேன்மையான காரியமா?
God says it is.
அது மேன்மையான காரியம் என்று தேவன் சொல்கிறார்.
It is better than splitting the Red Sea.
சிவந்த சமுத்திரத்தை பிளப்பதை காட்டிலும் இது மேன்மையான காரியம் என்று சொல்கிறார்.
To take up the cross,
சிலுவையை சுமப்பது,
overcome sin,
பாவத்தை மேற்கொள்வது,
despise the shame of the world,
இந்த உலகத்தின் அவமானத்தை எண்ணாமல்,
and to follow in Jesus' footsteps,
இயேசுவின் அடிச்சுவடையை பின்பற்றுவது,
is a far greater thing than all these miraculous experiences that these people had.
இந்த ஜனங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதமான காரியங்களை காட்டிலும் இது மேன்மையான ஒரு காரியம்.
And we will discover that in eternity.
இதை நாம் நித்தியத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும்.
That to follow Jesus was a far greater miracle than splitting the Red Sea and pulling down the walls of Jericho.
சிவந்த சமுத்திரத்தை பிளப்பதை காட்டிலும் எரிகோவின் கோட்டையை தடைமட்டமாக்குவதை காட்டிலும் பெரிய ஒரு அற்புதம் இயேசுவை பின்பற்றுவது.
Pulling down the walls of Jericho and splitting the Red Sea had no eternal benefits for anybody.
ஏனென்றால் இந்த சிவந்த சமுத்திரத்தை பிளப்பதும் எரிகோவின் கோட்டையை தரைமட்டமாக்குவதும் நித்தியத்திலே அதற்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை.
But when we follow Jesus,
ana nam yesuvai pinbatrum bolude,
we can partake of his nature more and more.
Nam adhigam adhigamaga avudaiya swabhavathile pangullavalai mara mudiyum.
Be a more powerful light for God in the world.
Inda ulagathile devanukkendra vallamaiya pragasikkira velichangalai mara mudiyum.
So the whole secret of the Christian life is here.
Aave kristuva vaalkin mulu ragasyam inge dhaan irukku.
Verse 2.
Irandam vasanam.
Fixing our eyes on Jesus.
Yesuvai nokki அவர் மேலே நம்முடைய கண்களை
பதித்து, author and finisher of our faith.
அவர் நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவர், முடிக்கிறவர்.
Author means if I take a book and say so and so wrote this, he is the author.
துவக்குகிறவர் அல்லது இந்த புத்தகத்தை ஆக்கியவர் என்று சொன்னால் இன்னார்தான் இந்த புத்தகத்தை எழுதினார் என்று நாம் சொல்லலாம்.
So what does it mean when it says Jesus is the author of our faith?
அவர் இயேசுதான் நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவர் என்றால் என்னோட பொருள் என்ன?
He writes his faith in our heart.
அவருடைய பொருள் என்னவென்றால் அவர் தம்முடைய விசுவாசத்தை என்னுடைய உள்ளத்தில் எழுதுகிறார்.
He is the finisher of that faith, the perfecter of that faith.
விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர்தான்.
And his faith was a faith that enabled him to obey every commandment of his heavenly father.
அவருடைய விசுவாசம் என்ன விசுவாசம் என்று சொன்னால் பிதாவுடைய ஒவ்வொரு கட்டளைக்கும் கீழ்ப்படிய கூடியதான ஒரு விசுவாசம்.
Do you know that obedience to God's commandments is an act of faith?
தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறோமே அது விசுவாசத்தின் ஒரு கிரியை என்று உங்களுக்கு தெரியுமா?
The Bible speaks about the obedience of faith in Romans.
ரோமர்லே வேதமான வேதம் கீழ்ப்படிதலுக்குரிய விசுவாசத்திற்குரிய கீழ்ப்படிதல் என்று பேசுகிறது.
Chapter 1 and chapter 16.
1 அதிகாரத்திலும் 16 அதிகாரத்திலும்.
What is the difference between obedience and obedience of faith?
கீழ்ப்படிதலுக்கும் விசுவாசத்திற்குரிய கீழ்ப்படிதலுக்கும் என்ன வித்தியாசம்?
In obedience I may obey not trusting God, not knowing that this is the best for me.
கீழ்ப்படிதலிலே நான் எனக்கு இதுதான் மேன்மையானது என்று அறியாமலேயே நான் கீழ்ப்படுகிறேன்.
But obedience of faith,
ஆனா விசுவாசத்திற்குரிய கீழ்ப்படிதல்,
where I say I am absolutely convinced this is the best thing for me.
எனக்கு இதுதான் சிறந்த காரியம் என்பதிலே முழு நிச்சயமா இருக்கிறேன்.
God, what God has commanded me to do is the best for me.
தேவன் எனக்கு செய்ய முடியாத கட்டளையிட்ட காரியம்தான் எனக்கு மேன்மையானது.
I joyfully do it.
நான் அதை சந்தோஷத்தோடு கூட செய்கிறேன்.
Has he told me to go to the cross and die?
சிலுவை இன்னதிலே போய் மரிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரா?
I gladly do it.
நான் அதை சந்தோஷத்தோடு கூட செய்கிறேன்.
That's how Jesus did it.
இப்படிதான் இயேசு செய்தார்.
For the joy set before him endured the cross.
தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் சிலுவையை சகித்தார்.
The joy was the joy of fellowship with the Father.
அந்த சந்தோஷமானது பிதாவோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியத்தின் சந்தோஷம்.
The joy was the joy that he would get you and me if he died on the cross.
அவர் சிலுவையிலே மரித்தால் உங்களையும் என்னையும் அவர் சேர்த்துக் கொள்ள முடியும் என்கிற சந்தோஷம்.
To be with him in eternity.
அவரோடு கூட நாம் நித்திய காலமாக இருப்போமே அந்த
சந்தோஷம். All the shame he despised it.
ஆகவே எல்லா அவமானத்தையும் அவர் ஒரு பொருட்டா எண்ணவில்லை.
And dear brothers and sisters,
that
is the better thing God offers us.
இதை தான் தேவன் நமக்கு என்று கொடுக்கக்கூடிய விசேஷித்த காரியம்.
And so it says here.
ஆகவே நாம் இங்கே பார்க்கிறோம்.
When you find a lot of sinners opposing you.
அநேக பாவிகள் உங்களுக்கு விரோதமாய் வரும்பொழுது.
Verse 3, consider him.
அவரை சகித்த விபரீதங்களை சகித்து அவரே நினைத்துக்
கொள்ளுங்கள். How much he endured.
அவர் எவ்வளவு விபரீதங்களை சகித்தார்.
Then you will not get weary.
அப்பொழுது நீங்கள் இளைப்படைய மாட்டீர்கள்.
So this verse says there is a possibility of our getting tired and weary and discouraged in this Christian race.
இந்த கிறிஸ்தவ ஓட்டத்திலே நாம் இளைப்படைந்து சோர்ந்து போக முடியும் என்பதை சொல்கிறது.
But it will never happen if you fix your eyes on Jesus.
ஆனால் உங்களுடைய கண்களை இயேசுவிலே பதித்திருந்தால் அது ஒரு காலம் நடைபெறாது.
Then we will never lose heart.
நாம் ஒரு காலம் நம்முடைய இருதயத்தை இழந்து விட முடியாது.
Keep on considering him.
தொடர்ந்து அவரையே நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும்.
And it says in verse 4, you have not resisted sin to the point of shedding blood like he did.
அவர் செய்தது போல பாவத்திற்கு விரோதமாக போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்க்கவில்லை என்று
பார்த்தோம். The meaning of that is,
என்னுடைய பொருள் என்னவென்றால்,
that he would rather die than commit sin.
பாவம் செய்வதை காட்டிலும் மரிப்பது மேல் என்று அவர் எண்ணுகிறார்.
To shed blood is a picture of death.
ரத்தம் சிந்துவது என்பது மரணத்தினுடைய ஒரு காட்சி.
To use an illustration.
ஒரு உலகத்தை பயன்படுத்தினால்,
supposing we picture temptation like a pin being pressed against our palm.
நம்முடைய உள்ளங்கையிலே ஒரு குண்டூசியானது வைத்து அழுத்தப்படுகிறது போல இருக்கிறது.
Say some part of our palm which is a little hard.
நம்முடைய உள்ளங்கையிலே கடினமா இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே அந்த குண்டூசியை வைக்கிறேன்.
And the pin is being pressed. This is the pressure of temptation.
அங்கே அந்த குண்டூசியானது அழுத்தப்படுகிறது. இதுதான் சோதனையுடைய அழுத்தம்.
And I don't yield.
நான் விட்டுக் கொடுப்பதில்லை.
No, it's being pressed more and more and more and I don't yield.
இன்னும் அதிக அதிகமாக அது குத்தப்படுகிறது அழுத்தப்படுகிறது நான் விட்டுக் கொடுப்பதே இல்லை.
But then it comes to the point where it's going to pierce my skin.
இப்பொழுது அந்த தோலையே ஓட்டை போடக்கூடிய துவாரமிடக்கூடிய ஒரு
நிலை. Blood is going to be shed.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரத்தம் சிந்தப்பட போகிறது.
Then I pull back.
அதுக்கு பிறகு நான் எடுத்து விடுகிறேன்.
So this is how many people yield.
இப்படிதான் அநேகர் தங்களை பாவத்துக்கு விட்டுக் கொடுக்கிறார்கள்.
They resist, 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 resist up to a certain point.
அவர்கள் எதிர்த்து 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 குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் வந்திருக்கிறார்கள்.
But when the price becomes too much,
அங்கே செலுத்த வேண்டிய விலை கரையும் அதிகமாகும் பொழுது,
then they yield to sin.
அவர்கள் பாவத்துக்கு தங்களை விட்டுக் கொடுத்து விடுகிறார்கள்.
There could be so many circumstances.
பல சூழ்நிலைகள் இப்படி ஏற்படலாம்.
Where you resist sin up to the point where the price is becoming too much for you.
அங்கே விலை கரையும் அதிகமாகிற வரைக்கும் நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கிறீர்கள்.
Then we say we can't live like that. We have to adjust and live according to the word. world.
அதற்கு பிறகு நாம் இப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி நாம் உலக பிரகாரமாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறோம்.
That's where we are told to consider Jesus.
இங்கேதான் இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
He resisted to the point of shedding blood.
அவர் ரத்தம் சிந்தப்படத்தக்க வரை அவர் பாவத்தை எதிர்த்தார்.
His attitude was, I'd rather die than tell a lie.
அவருடைய மனப்பான்மை எப்படி இருந்தது? பொய் சொல்வதை காட்டிலும் நான் மரித்து போவது நல்லது.
I'd rather die than hate somebody.
யாரையாவது வெறுப்பதை காட்டிலும் நான் மரித்து விடுவது நல்லது.
That's the meaning of shedding blood in striving against sin.
இதுதான் பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதிலே ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக போராடுவது.
Then it speaks about accepting discipline from the Lord.
அதற்கு பிறகு தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதான கடிந்து கொள்ளுதல் ஏற்றுக்கொள்வதை பற்றி
பார்க்கிறோம். God disciplines us, verse 5 onwards up to verse 11.
ஐந்தாம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம்.
We don't understand when he is disciplining us, why he is disciplining us so hard.
அவர் நம்மை சிட்சிக்கும் பொழுது ஏன் இவ்வளவு கடினமாக சிட்சிக்கிறார் என்பதை நாம் விளங்காமல் இருக்கிறோம்.
It's painful.
அது வேதனையா இருக்கிறது.
But if we submit to it joyfully,
ஆனால் சந்தோஷத்தோடு கூட அதற்கு நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது,
one day it will produce good fruit in us.
நமக்குள்ளாக நல்ல ஒரு பலனை அது தரும்.
This is our earthly fathers disciplined us for our good.
பூமிக்குரிய தகப்பன் நம்முடைய நன்மைக்காக சிட்சிக்கிறார்.
Then our heavenly father has got much more wisdom and all discipline that he sends into our life must be for our good.
அதிக ஞானமுடைய பரம தகப்பன் நமக்கு அனுப்பக்கூடிய சிட்சியானது கண்டிப்பாக நன்மைக்காக தான் இருக்க முடியும்.
And if says if you don't have any discipline in your life,
உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சிட்சியும் இல்லை என்று சொன்னால்,
then God is not your father.
தேவன் உங்களுடைய தகப்பன் அல்ல.
See, I will not punish somebody, a child that is not my child.
என்னுடைய பிள்ளை இல்லாத ஒரு பிள்ளையை போய் நான் சிட்சிக்க மாட்டேன், தண்டிக்க
மாட்டேன். My child, when he goes in a wrong path, I punish him.
என்னுடைய பிள்ளை தவறு செய்யும் பொழுது நான் தண்டிக்கிறேன்.
But someone who is not my child, I don't punish at all.
ஆனால் என்னுடைய பிள்ளையா இல்லாமல் வேறொருவருடைய பிள்ளையை நான் தண்டிக்கவே மாட்டேன்.
So he says, if God is your father,
ஆகவே தேவனுடைய தகப்பனா இருந்தால்,
one proof is that he punishes you.
அவருடைய ஒரு நிரூபணம் என்னவென்றால் அவர் உங்களை தண்டி சிட்சிக்கிறார்.
Jesus said in Revelation chapter 3 verse 19,
வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 19 வசனத்தில் இயேசு சொல்கிறார்,
Those whom I love, I rebuke and I discipline.
நான் சிட்சிக்கிறவளே, நான் நேசிக்கிறவளே சிட்சித்து கடிந்து கொள்கிறேன் என்று சொல்கிறார்.
So discipline from Jesus and from the Father is good for us.
இயேசுவினிடத்திலிருந்தும் பிதாவினிடத்திலிருந்தும் வரக்கூடியதான சிட்சியானது நமக்கு நன்மையானதாக
இருக்கிறது. Ask God to discipline you if you slip up somewhere in your life.
உங்களுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது நீங்கள் தவறி செல்லும் பொழுது ஆண்டவர் என்னை சிட்சியும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள்.
Because if you do that,
இதை நீங்கள் செய்யும் பொழுது,
you'll find afterwards, like it says here in verse 11, there'll be the peaceful fruit of righteousness.
அதற்கு பிறகு அதிலே பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
In verse 14 we are told to pursue peace with all men.
யாவரோடும் சமாதானமாக இருக்கும்படியாக நாம் 14ஆம் வசனத்திலே கேட்கப்படுகிறோம்.
Pursue sanctification if we want to see the Lord.
கர்த்தரை தரிசிக்க வேண்டுமானால் நாம் பரிசுத்தவத்தோடு இருக்க வேண்டும்.
And it says be warned from the example of Esau in verse 16.
16ஆம் வசனத்திலே ஏசாவை போல ஏசாவினிடத்திலிருந்து நீங்கள் ஒரு எச்சரிக்கையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம்.
He despised a future birthright for some present enjoyment for his body.
தற்காலத்திலே தன்னுடைய சரீரத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்துக்காக எதிர்காலத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து விட்டான்.
He got some food for his body and he lost out his spiritual birthright.
அவன் தன்னுடைய சரீரத்திலே சாப்பாட்டிற்காக ஆவிக்குரிய புத்திர சுவிகாரத்தை இழந்து விட்டான்.
And he says the same thing can happen to you.
இதே காரியம் உங்களுக்கும் நடைபெற முடியும் என்று சொல்கிறார்.
Give up your spiritual birthright for some present benefit for yourself.
தற்காலிகமாக கிடைக்கக்கூடியதான சில ஆதாயத்துக்காக உங்களுடைய ஆவிக்குரிய சுதந்திரத்தை சுவீகாரத்தை இழந்து விட முடியும்.
Then he says, remember afterwards when Esau repented, he couldn't get it.
அதற்கு பிறகு ஏசா மனம் திரும்பியும் அந்த மனம் திரும்பலை பெற்றுக் கொள்ள முடியவில்லை.
Don't make the same mistake.
அதே தவறை நீங்கள் செய்ய வேண்டாம்.
Then in chapter 18 onwards,
18ஆம் வசனத்திலிருந்து,
he contrasts Mount Sinai with Mount Zion.
சீனாய் மலையும் சியோன் மலையும் அங்கே ஒப்பிட்டு பேசுகிறார்.
In Mount Sinai, it was a fearful sight.
சீனாய் மலையிலே பயங்கரமான காட்சியாக இருந்தது.
Even Moses said in verse 21, I am full of fear and trembling.
நான் நடுங்குகிற பயந்து நடுங்குகிற ஒரு காட்சியாக இருக்கிறது என்று மோசேயே சொல்கிறார்.
But in the new covenant, we come to Mount Zion, not Mount Sinai.
ஆனால் புது உடன்படிக்கை கீழாக நாம் சியோன் மலையிடத்திலே நாம் வருகிறோம், சீனாய் மலையிடத்திலே வருவதில்லை.
There we don't have fear.
அங்கே நமக்கு பயம் இல்லை.
But we come to our heavenly father.
அங்கே நம்முடைய பரலோக தகப்பனிடத்திலே வருகிறோம்.
And to godly people of all ages.
எல்லா காலங்களிலும் வாழ்ந்த தேவ மக்களிடத்திலே வருகிறோம்.
And to Jesus.
இயேசுவினிடத்திலே வருகிறோம்.
The mediator verse 24 of a new covenant.
புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திலே வருகிறோம். 24ஆம் வசனம்.
Whose blood speaks better than the blood of Abel.
ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவளை பேசுகிற ரத்தம்.
What is the difference?
என்ன வித்தியாசம்?
The blood of Abel cried out to God, avenge me against the one who shed my blood.
என்னுடைய இரத்தத்தை சிந்தனவனிடத்திலே பழிவாங்கும் என்று சொல்லி ஆபேலுடைய இரத்தமானது தேவனிடத்திலே கேட்டது.
And God told Cain that.
அங்கே காயினிடத்தில் அதை சொன்னார்.
Your brother's blood is crying out to me from the ground.
உன்னுடைய சகோதரனுடைய ரத்தமானது பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொன்னார்.
Saying, Judge, avenge me.
நியாயாதிபதியே, நீர் நியாயம் தீரும் என்று சொல்லி கேட்கிறார்.
But when Jesus' blood shed fell on the ground in Calvary,
ஆனால் கல்வாரியிலே இயேசுனுடைய ரத்தம் சிந்தப்பட்ட பொழுது,
that cried out.
அது சத்தமிட்டது.
Forgive them, for they don't know what they're doing.
இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், மன்னியும் என்று கதறுகிறார்.
So when Jesus was oppressed and his blood was shed,
இயேசு பாடுபட்டு நெருக்கொண்டு அவருடைய ரத்தம் சிந்தப்பட்ட பொழுது,
he forgave his enemies.
அவர் தம்முடைய சத்துருக்களை மன்னித்தார்.
And he says that is a better thing than the blood of Abel.
ஆபேலுடைய ரத்தத்தை காட்டிலும் இது மேன்மையான காரியம் என்று சொல்கிறார்.
See, when somebody troubles you,
யாராவது உங்களை தொந்தரவு செய்தால்,
we can say spiritually speaking they are shedding some blood in your soul.
ஆவிக்குரிய ரீதியிலே நாம் சொல்லலாம், உங்களுடைய ஆத்மாவிலே ரத்தத்தை அவர்கள் சிந்துகிறார்கள்.
Just like if somebody hurts you physically, blood is shed in your body.
யாராவது சரீர பிரகாரமாக உங்களுக்கு தீமை செய்தால் உங்களுடைய சரீரத்தில் ரத்தம் ஒழுகிறது போல.
When someone hurts you in your soul, blood is being shed in your soul.
உங்களுடைய ஆத்மாவிலே யாராவது தீங்கிழைத்தால் அங்கே ஆத்மாவிலே ரத்தம் சிந்தப்படுகிறது.
And what is that blood crying?
அந்த ரத்தம் என்ன சத்தம் போடுகிறது?
Are you seeking revenge on the people who hurt you?
உங்களுக்கு தீமை செய்தவருடைய பழிவாங்குதலை தேடுகிறீர்களா?
Or
அல்லது
are you crying out for mercy?
இரக்கத்துக்காக கேட்கிறீர்களா?
And then finally in chapter 12,
கடைசியாக 12வது அதிகாரத்திலே,
it speaks about God is going to shake everything in heaven and earth.
தேவன் வானத்தை பூமியை அசைக்க போகிறார் என்று வாசிக்கிறோம்.
And then only those things which cannot be shaken will remain, verse 27.
27வது வசனத்திலே அசையாதவைகள் மட்டுமே நிலைத்திருக்கும் என்று பார்க்கிறோம்.
And so he says we are receiving a kingdom which cannot be shaken, verse 28.
28வது வசனத்திலே அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் என்று பார்க்கிறோம்.
Our life must be built on something that cannot be shaken.
அசைவில்லாத ஒரு காரியத்திலே நம்முடைய வாழ்க்கையானது கட்டப்பட வேண்டும்.
Everything in this universe that can be shaken will be shaken.
இந்த அண்ட சராசரத்திலே அசைக்கப்படக்கூடிய சகல காரியங்களும் அசைக்கப்படும்.
We must build our life on that which will never be shaken.
ஒரு காலம் அசைவில்லாத காரியத்திலே நம்முடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும்.
And offer to God a service with great reverence and fear.
பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய வேண்டும்.
For our God is a consuming fire.
நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார்.
So having given all these exhortations,
இந்த புத்திமதிகள் எல்லாம் சொன்ன பிறகு,
in the closing chapter 13,
இங்கே முடிவிலே 13வது அதிகாரத்திலே அவர் சொல்கிறார்,
he speaks on two subjects, love and submission.
அன்பை பற்றியும் அடங்கியிருத்தலை பற்றியும் சொல்கிறார்.
Show love to the brothers.
சகோதரர்களுக்கு அன்பை காண்பியுங்கள்.
Show hospitality to strangers, verse 2.
2வது வசனத்திலே அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள்.
And remember the prisoners who are ill-treated.
தவறாய் திங்கு அனுபவிக்கிறவர்கள் கட்டப்பட்டிருக்கிறவர்களை எண்ணிக் கொள்ளுங்கள்.
Many Christians were prisoners those days for the sake of the gospel.
அந்த நாட்களில் சுவிசேஷத்தின் நிமித்தமாய் அநேகர் சிறைச்சாலையிலே கஷ்டப்பட்டார்கள்.
Imagine yourself as in prison with them.
அவர்களோடு கூட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல உணர்ந்து கொள்ளுங்கள்.
Keep your married life pure.
உங்களுடைய விவாக வாழ்க்கையை சுத்தமானதாய் காத்துக் கொள்ளுங்கள்.
Don't defile the marriage bed.
விவாக மஞ்சம் அசுசியப்படாதிருப்பதாக.
God will judge all adulterers and fornicators.
எல்லா வேசிக்களரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயந்தீர்ப்பார்.
And let your character be free from the love of money.
உங்களுடைய குணாதிசயமானது பண ஆசை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும்.
Be content with what you have.
உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள்.
For the Lord has said,
தேவன் சொல்லியிருக்கிறார்,
I will never desert you or forsake you.
உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லியிருக்கிறார்.
I understand that in the original language that says 3 times, I will not forsake you, I will not forsake you, I will not forsake you.
மூல பாஷையிலே நான் உங்களை விட்டுவிட மாட்டேன், நாங்கள் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்று 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது.
It's the whole Trinity saying that.
அது எதற்கொப்பா இருக்கிறது? திரித்துவத்தில் உள்ள 3 நபரும் சொல்வது போல இருக்கிறது.
That is the case.
இப்படிதான் காரியம் இருக்குமே.
Then we can boldly say verse 6, the Lord is my helper, I won't be afraid, what can any man do to me?
கர்த்தருக்கு சகாய நான் பயப்படேன், மனுஷனுக்கு என்ன செய்வான் என்று சொல்லி நாம் தைரியமாய் சொல்ல முடியும்.
That is an amazing verse.
ஆறாம் வசனம் வியப்பான ஒரு வசனம்.
To be able to say the Lord is my helper,
கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லுவது,
in every situation,
எல்லா சூழ்நிலைகளிலும்,
Lord is my helper,
கர்த்தரே எனக்கு சகாயர்,
I will not be afraid,
நான் ஒரு காலம் பயப்பட மாட்டேன்,
what can any man do to me?
மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?
Say that to yourself, remember that verse.
உங்களை நீங்களே இதை சொல்லி பாருங்கள், இந்த வசனத்தை ஞாபகத்தில்
வைத்துக்கொள்ளுங்கள்,
மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள்.
Quote it and say it to yourself whenever you're pressured by fear.
எப்பொழுதெல்லாம் பயத்தினாலே ஒரு அழுத்தத்தை உணர்வுகள், அப்பொழுதெல்லாம் இந்த வசனத்தை ஞாபகத்திலிருந்து சொல்லுங்கள்.
There are 2 verses here concerning leaders.
தலைவர்களை குறித்து 2 வசனங்களை நாம் இங்கே வாசிக்கிறோம்.
It says, remember those who led you.
உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள்.
And who spoke the word of God to you.
தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு போதித்தவர்களை எண்ணி பாருங்கள்.
And imitate their faith, seeing how they ended their life.
அவருடைய வாழ்க்கை எப்படி முடிவு பெற்றது என்று எண்ணி அவருடைய வாழ்க்கையின் முடிவை நீங்கள் நடங்கள் என்று பார்க்கிறோம்.
You know, We can't imitate a person who's just a very fine zealous Christian when he's a young man.
வாலிபன இருக்கும்போது மட்டுமே வைராக்கியமுள்ள ஒரு கிறிஸ்தவனா இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து அவனை போல நாம் நடக்க முடியாது.
Because I've seen many people like that when they are middle age or something they become backsliders.
அநேகர் அப்படி ஆரம்பிக்கிறார்கள் தங்களுடைய மத்திய பருவத்திலே வரும்போது அவர்கள் பின்மாறி போய் விடுகிறார்கள்.
But we can follow godly older brothers who've been faithful from their youth.
தங்களுடைய வாலிப நாட்களிலிருந்து பரிசுத்தமாய் வாழ்ந்த தேவபக்தி உள்ள வயது முதிர்ந்த சகோதரர்களை நாம் பின்பற்றலாம்.
See how these people have been consistent for so many years, Paul says.
பவுல் சொல்கிறார், இவ்வளவு ஆண்டுகளாக அவர்கள் ஒழுங்காய் தேறினவர்களை எண்ணி பாருங்கள்.
See how they are towards the end of their life.
அவருடைய வாழ்க்கையின் முடிவிலே அவர் எப்படி இருக்கிறார் என்ற அவருடைய முடிவை பார்த்து பின்பற்றுங்கள்.
Imitate their faith.
அதற்கு பிறகு அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள்
என்று பார்க்கிறோம். Jesus Christ is the same yesterday, today and forever.
இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்.
What he did for that person he can do for you.
அவருக்கு செய்த அதே காரியத்தை உங்களுக்கும் அவர் செய்வார்.
And then he gives a warning against following strange teachings.
அதற்கு பிறகு அந்நிய போதனைகளை பின்பற்றுவதை குறித்து ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார்.
Don't be deceived by false teachings that have not helped the people who are preaching those false teachings.
இந்த தவறான உபதேசத்தை பிரசங்கிக்கிறவர்களுக்கு அது உதவி செய்ய முடியவில்லை. அப்படிப்பட்டவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று பார்க்கிறோம்.
And it says here also that we must, as long as we live in this world, we must bear the reproach of Jesus Christ. Verse 13.
13 ஆம் வசனத்திலே இந்த பூமியிலே நாம் வாழும் பரியந்தமும் நாம் கிறிஸ்துவின் நிந்தையை நாம் சுமக்க வேண்டும் என்று பார்க்கிறோம்.
The Lord was crucified outside the gate.
பாளையத்துக்கு புறம்பே இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு புறமே பாடுபட்டார்.
Yes, yeah, let's also go outside.
நாமும் பாளையத்துக்கு புறமே போய் பாடுபடுவோம்.
Outside the religious camp and the camp of honor in this world.
இந்த உலகத்திலே கனம் என்கிறதான அந்த முகாமை விட்டு வெளியே போய் பாடுபடுவோம்.
Despising the shame just like Jesus.
இயேசுவை போலவே அவமானத்தை எண்ணாமல்.
In verse 15 we are exhorted to offer praise to God with our lips.
15 வசனத்திலே நம்முடைய உதறிகளினாலே ஸ்தோத்திர பலியை செலுத்துவதை குறித்து பார்க்கிறோம்.
That's a good sacrifice, he says.
அது நல்ல ஒரு பலி என்பதை அவர் சொல்கிறார்.
And another sacrifice is sharing the good things we have with other people.
இன்னொரு பலி என்னவென்றால் நமக்கு இருக்கக்கூடிய நல்ல காரியங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுதல்.
God is pleased with such sacrifices.
இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார்.
If you want to please God,
நீங்கள் தேவனை பிரியப்படுத்த வேண்டுமானால்,
offer to him a sacrifice of praise with your lips every day. உங்களுடைய
உதறிகளின் கனியாக ஸ்தோத்திர பலியை அனுதினமும் அவருக்கு செலுத்துங்கள்.
And don't stop there.
அதோடு கூட நின்று விட வேண்டாம்.
Offer up this other sacrifice of doing good to somebody else.
மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பலியையும் செலுத்துங்கள்.
These are the two sacrifices God is very happy with.
தேவன் பிரியமாய் இருக்கக்கூடிய இரண்டு பலிகளை இங்கே நாம் பார்க்கிறோம்.
When you praise him,
நீங்கள் அவரை துதிக்கும் பொழுது,
when you do good to somebody else,
மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது.
Verse 17 exhorts us to obey our leaders.
17 வசனமானது நம்மை நடத்துகிறவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய முடியாய்
உற்சாகப்படுத்துகிறது.
அவர்களுக்கு அடங்கி இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம்.
Because if he's a real godly leader,
அவர் உண்மையான தேவ பக்தியுள்ள தலைவனாக இருந்தால்,
he takes the responsibility for looking after your soul very seriously.
உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக அவர் உத்தரவாதம் பண்ணுகிறவராய் இருப்பார்.
One day he'll have to give an account to God for your life.
உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நாளில் அவர் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியிருக்கிறது.
Help him to do it with joy.
சந்தோஷத்தோட அதை செய்யும்படி நீங்கள் உதவி செய்யுங்கள்.
Not with grief.
அவர் துக்கத்தோட அதை செய்யக்கூடாது.
So that he doesn't have to say, Lord, I was so disappointed with this brother. I tried so hard.
ஆண்டவரே, இவ்வளவு நான் முயற்சித்தேன், ஆனால் இந்த சகோதரன் மீது ஆண்டவரே நான் இப்பொழுது ஏமாற்றம் அடைந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது.
That's the case. It says it will be unprofitable for you if he has to give us such a report about you to the Lord.
உங்களை பற்றி இப்படிப்பட்டதான ஒரு அறிக்கையை தேவனுக்கு சொல்வார்கள் என்று சொன்னால், சொல்வார் என்று சொன்னால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது.
And then he says some concluding remarks.
பிறகு முடிவிலே ஒரு சில குறிப்புகளை சொல்கிறார்.
He's obviously in jail and he says, pray that I'll be restored to you sooner. Verse 19.
நாம் இங்கே பார்க்கிறது போல 19 வசனத்தில் அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார், ஆகவே சீக்கிரமாக உங்களிடத்தில் வரும்படிக்கு எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறார்.
Pray that we shall have a good conscience.
நல்ல மனசாட்சி நமக்கு உண்டாக வேண்டும் என்று ஜெபியுங்கள் என்று சொல்கிறார்.
And there's a benediction in verse 20 onwards.
20 வசனத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கூறுகிறார்.
That the God of peace who brought again from the dead shepherd of the sheep,
பெரிய மெய்ப்பு ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராக இயேசுவை மரித்தொடர்ந்து ஏறி வைப்பனின சமாதான தேவன்,
may he equip you in every good thing to do his will, working in us that which is well pleasing in his sight.
தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களை நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித கிருபினாலே நிரப்புவாராக.
Here the blood of Jesus is called the blood of an eternal covenant.
இங்கே நித்திய உடன்படிக்கையின் ரத்தம் என்று இயேசுடைய ரத்தம் சொல்லப்படுகிறது.
Different from the blood of bulls and goats that established an old covenant.
பழைய உடன்படிக்கை ஏற்படுத்தின காளைகள் ஆட்டுக்கடாக்கள் ரத்தத்தை காட்டிலும் வித்தியாசமான ஒரு ரத்தம்.
Here is a blood that established an eternal covenant with God and man.
தேவனோடும் மனிதனோடும் நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தினதான ஒரு நித்திய உடன்படிக்கையின் ரத்தம்.
God is called the God of peace.
தேவன் சமாதானத்தின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார்.
He says, may he equip you in every good thing to do his will.
தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நக்கிரியிலும் சீர்புரிந்தவர்களாக ஆக்குவாராக.
Working inside us primarily.
பிரதானமாக நமக்குள்ளாக அவர் கிரியை செய்ய
வேண்டும். That which pleases him.
அவருக்கு பிரியமானதை நாம் நமக்குள்ளாக நடப்பிக்க
வேண்டும். God has to work inside us before he can work outside us.
வெளியே நமக்கு வெளியே கிரியை செய்வதற்கு முன்பதாக தேவன் நமக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும்.
And at the end of this lovely letter.
இந்த அருமையான கடிதத்தின் முடிவிலே
He says, I urge you, brethren, please bear with this word of exhortation.
இந்த புத்திமதிகளை நீங்கள் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக்கொள்கிறேன்.
I actually wanted to write much more to you.
இன்னும் அதிகமாக உங்களுக்கு நான் எழுத வேண்டும் என்று விரும்பினேன்.
I have written a brief 13 chapters.
ஆனால் சுருக்கமாக 13 அதிகாரங்களை எழுதியிருக்கிறேன்.
And this is the sentence that makes some people feel the next verse that this could have been written by Paul.
இந்த வாசகம் தான் அநேக மக்களை பவுல் தான் இதை எழுதியிருப்பார் என்று உணர வைக்கிறது.
Verse 23, take notice that our brother Timothy has been released from prison.
சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக.
Grace be with all of you, verse 25.
25 வசனம், கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.
I want to encourage all of you to read and meditate on Hebrews more than you have ever done before.
இதற்கு முன்பாக செய்ததை காட்டிலும் அதிகமாக இந்த எபிரேயர் புத்தகத்தை தியானிக்க முடிய நான் விரும்புகிறேன்.
And see the glory of Jesus as a man.
அங்கே இயேசு மனிதனாய் வந்தாரே அதனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க
முடியாக
விரும்புகிறேன்.
Us in every way.
எல்லா விதத்திலும் நம்மை போலவே உண்டாக்கப்பட்டார்.
Tempted like us in every way.
நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார்.
Overcoming sin by the grace of God.
தேவனுடைய கிருபையினாலே பாவத்தை மேற்கொண்டார்.
Resisting sin to the point of shedding blood.
இரத்தம் சிந்துதல் வரைக்கும் பாவத்தை எதிர்த்தார்.
Let us follow his example.
அவருடைய மாதிரியை நாம் பின்பற்றுவோம்.
God bless you.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.